இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சியின் அளவை பத்தி பேசிட்டு இருக்கோம். எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த எண்ணங்கள் என் மகிழ்ச்சியின் அளவை குறைக்கிறதுன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள். எதிர்பார்ப்புகளை பத்தி பேசணும். இப்போ கடந்த கால வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் அது கூட நம்ம மகிழ்ச்சியின் அளவை குறைக்குது. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த கால வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதே மாதிரி சூழ்நிலையோ இல்ல அதே மாதிரி ஆட்களை பார்க்கும்போது இல்ல அவங்களையே நான் பார்க்கும் பொழுது அந்த நினைவுகளும் எண்ணங்களும் என்ன அப்படியே வந்து ஆக்கிரமிச்சுக்குது.
நீங்க சொன்னீங்க கடந்த கால நினைவு இப்ப வந்தது அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுக்க போயிடுச்சு. கடந்த காலத்தினுடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ சம்பவமோ நமக்கு நினைவுக்கு வந்தவுடன் கடந்த காலம் என்பது என்னுடைய நிகழ்காலமா மாறிப்போச்சு. ஏன் அப்படின்னா கடந்த காலத்தினுடைய சம்பவத்துல ஏதாவது ஒரு வலியோ மன வேதனையோ வருத்தமோ இருந்தது அப்படின்னா அந்த நினைவு இப்போ வந்த உடனே அதே வலியை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதே வேதனையை நாம உணர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது என்னுடைய கடந்த காலத்துல இல்ல, இப்போ நிகழ்காலத்துல அது நடந்துட்டு இருக்கு இல்லையா. சோ நாம வந்து மகிழ்ச்சியை வந்து நம்ம பொருட்கள்ல, சாதனங்கள்ல, மனிதர்கள்ல, சூழ்நிலைகள்ல எல்லாம் தேடிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்முடைய மகிழ்ச்சியை பல சமயங்கள்ல கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் தேடிட்டு இருக்கோம். நாம இப்ப இருக்கிறது நிகழ்காலம், ஆனா நம்ம தேடிட்டு இருக்கிறது எங்க? கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும். மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் வந்து 80% வந்து கடந்த காலத்தையும் 20% எதிர்காலத்தையும் பற்றியே இருக்கும். நமக்கு அவ்வளவா வந்து விழிப்புணர்வு கிடையாது. எந்த மாதிரியான எண்ணங்கள் வருது, அது எனக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த உண்மை, இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் தான் இருக்கு. இப்போ டைம், காலம் அப்படின்றதுடைய கான்செப்ட் என்ன? காலம் அப்படின்னா நிறைய சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள், காட்சிகள், இவெண்ட்ஸ் அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கு. இப்போ வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது மூணையுமே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இப்ப நான் இருக்கிறது வந்து நிகழ்காலம் அப்படின்ற ஒரு பெட்டியில, ஆனா நான் இங்க இல்லாம என்னுடைய சிந்தனை எல்லாம் ஒண்ணு கடந்த காலம் அப்படின்ற பெட்டியில இருக்கு, இல்ல எதிர்காலம் அப்படின்ற பெட்டியில இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்கேருந்து அங்க போயிடுறேன், இல்ல இங்கேருந்து எதிர்காலத்துக்கு போடுறேன். அது என்கிட்ட இல்ல. இப்ப 10 மணி, அந்த 10 மணில வந்து நான் இப்ப இருக்கேன். ஆனா என்னுடைய எண்ணம் என்பது 10:01 பத்தி இருக்கு. இப்ப நான் 10:01 போயிடுறேன், உடனே என்னுடைய எண்ணம் வந்து 10 மணியை பத்தி இருக்கு. சோ என்ன ஆகுதுன்னா என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வந்து ஒன்று எதிர்காலத்தை பற்றி, அது நிமிடங்களா இருக்கலாம், இல்ல மாதங்களா இருக்கலாம், வருடங்களா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்தை பற்றியோ இல்ல கடந்த காலத்தை பற்றியோ இருக்கு. கடந்த காலமும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, எதிர்காலமும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. சோ இந்த ரெண்டுமே கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம், ஆனா அதுல என்னுடைய மகிழ்ச்சியை ஆதாரமா வச்சிருக்கு. அப்போ நிகழ்காலத்துல எனக்கு மகிழ்ச்சி என்பது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. ஆனா நாம ஒவ்வொரு முறையும் எதிர்காலத்தை பத்தி நாம நினைக்கும் பொழுது பிளான் பண்றோம், எதிர்பார்ப்புகள் இருக்கும். சோ அதே மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நடக்க சாத்தியம் இருக்கு, நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிகழ்காலத்தினுடைய மனநிலை என்பதை எதிர்காலத்தையோ கடந்த காலத்திலேயோ வச்சிருக்கோம். அதனால நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி என்பது இருக்காது.
இப்ப நீங்க சரியா யோசிச்சீங்கன்னா இந்த நிமிஷம் நிகழ்காலத்துல நான் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இப்போ என்னுடைய வேலையோ, இப்ப நான் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேனோ, எதை பற்றி செய்து கொண்டிருக்கிறேனோ அதுல மட்டுமே என்னுடைய கவனம் இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி, அந்த மனநிலை என்பது சீராக நிச்சயமாக இருக்கும்.
இப்ப வந்து மனசை ஒரே நிலையில என்னைக்கும் எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு தீ விபத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு தருணத்திலையும் என் மனசு ஒரே ஸ்டெபிலிட்டியில இருக்குமா?
நிச்சயமா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விபத்தை பார்க்கிறோம், அப்ப நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கோ அதுல முழுசா நம்முடைய கவனம் என்பது இருக்கும் பொழுது அங்க ஸ்டெபிலிட்டி இருக்கும் இல்லையா. ஆனா கொஞ்ச நேரத்துல நம்முடைய மனசு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஐயோ இதுக்கு மேல என்ன ஆக போகுதோ, எவ்வளவு லாஸ் ஆக போதோ, எவ்வளவு உயிர் சேதம் ஆகுமோ, யாருக்கெல்லாம் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற வருங்காலத்தினுடைய சிந்தனையில நம்முடைய மனசு போகும் பொழுது நம்முடைய மனம் என்பது தடுமாற்றம் அடைகிறது. அந்த தடுமாற்றத்தினால இப்போ நாம செய்ய வேண்டிய அந்த செயலினுடைய அந்த திறன் என்பது குறைஞ்சிரும். ஏன்னா பயம் உருவாகும் பொழுது நம்முடைய மனதினுடைய சக்தி குறைஞ்சிடும். சோ அந்த மனதினுடைய சக்தி என்பது குறைஞ்ச உடனே இப்போ நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கோ அந்த வேலையினுடைய அந்த திறமை என்பது கம்மியாயிடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க செய்யற வேலையில முழு கவனமும் வச்சு செய்யும்பொழுது நிச்சயமா உங்களால வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.
நிச்சயம்.
ஆனா வருங்காலத்தை பற்றியோ இல்ல கடந்த காலத்தை பற்றியோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களை இப்போ ஒரு எண்ணம் வந்தா கூட மனம் என்பது தடுமாறும். ஆக்சுவலா மகிழ்ச்சியே என்பதும் ஸ்டெபிலிட்டி என்பதும் ஒண்ணுதான் அப்படின்ற காரணத்தினால நாம எப்போ மனதை ஒரே நிலையாக நிகழ்காலத்துல நாம வைத்திருக்கும் பொழுது நம்மளால ஸ்டேபிளா தான் இருக்க முடியும். உண்மைய சொல்ல போனா இப்போ மகிழ்ச்சியா தான் இருக்கும், இப்போ என்னுடைய மனநிலை என்பது ஸ்டேபிளா தான் இருக்கு. ஆனா நாம ஏதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த ஸ்டெபிலிட்டியை நாம தான் குறைச்சிடுறோம் இல்லையா. அப்ப நாம நம்முடைய மனது வந்து வருங்காலத்தை பற்றி நினைக்கும் பொழுதோ இல்ல கடந்த காலத்தினுடைய நினைவுல போகும் பொழுதோ நாம என்ன செய்யணும்னா நம்முடைய மனதை மிகவும் அன்போடு தட்டி கொடுத்து அதை இது தேவையில்லை, இதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மிக அன்போடு அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். தியானம் மெடிடேஷன் என்ன செய்யுது அப்படின்ற எண்ணங்களினுடைய வேகத்தை குறைக்கிறது. எண்ணங்களுடைய வேகம் குறையும் பொழுது நம்முடைய கவனம் அதில் செல்கிறது. நம்முடைய கவனம் எண்ணத்தின் மீது செல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இது தேவையா, இதனால எனக்கு என்ன நன்மை இருக்கிறது, இப்போ என்ன நன்மை இருக்கிறது, இப்போ இந்த எண்ணம் என்னுடைய மகிழ்ச்சியை குலைக்கிறதா இல்ல மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறதா, அதை பார்க்கறதுக்கு தான் தியானம் என்பது அந்த கவனம் என்று இல்லையா. சோ தியானத்தினுடைய முக்கிய நோக்கமே நம்முடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது, கண்ட்ரோல்ல கொண்டு வருது. கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது அப்படின்னா இப்போ எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம், அதுல நம்முடைய மனதை நிலையாக நிறுத்துவது. நம்ம பல நேரங்கள்ல வந்து தியானமா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது செய்யும் பொழுதா இருந்தாலும் சரி, நம்ம செயல்களை செய்வோம் ஆனா நம்முடைய மனதை அங்கே எங்கே அலைஞ்சு
ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும்.
சோ தியானம் மூலமாக எண்ணத்தினுடைய வேகம் குறைக்கப்படுகிறது. எது இப்போ இந்த நிமிஷத்துல எனக்கு எது தேவையோ அந்த எண்ணத்துல கொண்டு வந்து என்னுடைய மனம் என்பது ஒரு நிலைப்படுகிறது, அங்கேதான் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்கு. நமக்குள்ள இன்னொரு ஒரு நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தை எப்பவுமே மறக்க கூடாது, அதை நினைவுல வச்சுக்கணும்.
ஆமா, என்ன ரீசன்னா அது வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும் அப்படின்றது தானே.
ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய கடந்த காலத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க, அது சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம், உறவுகள்ல ஏமாற்றம் இருக்கலாம் இல்ல என்னோட பிசினஸ்ல ஏதாவது ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கலாம். சோ அதை நாம நினைவுக்கு கொண்டு வந்து நாம அதை பத்தி பலரிடம் பேசும்போது, அதையே நினைக்கும் போது, அந்த வலியை உணரும் பொழுது, அந்த வருத்தத்தை மீண்டும் உணரும் பொழுது நம்முடைய பாஸ்ட்
பிரசன்ட்க்கு வந்துடுது.
இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, இவங்க இப்படி பேசி இருக்க கூடாது, எனக்கு எவ்வளவு மனவேதனை தெரியுமா அவங்க அப்படி சொன்னதுனால, அந்த மாதிரி எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. சோ இதை பற்றி நாம வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருப்போம். யாரெல்லாம் பாக்குறோமோ இதுதான் பேசுவோம். பேசுறதா இருந்தாலும் சரி, நம்ம நினைவுல இருந்தாலும் சரி, இப்படிதான் சொல்லுவோம். கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறது பேசுறது அப்படின்னா இப்படிதான் இருக்கும், நம்முடைய விமர்சனமா இருக்கும். சோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவங்க இப்படி செஞ்சிருக்கணும், அவங்க இப்படி செய்யாததுனால எனக்கு வந்து துக்கமாயிடுச்சு, அவங்க இப்படிதான் பேசியிருக்கணும், அவங்க இப்படி பேசாததுனால என்னுடைய மன வருத்தமா இருந்தது. ஸோ அதை நான் வந்து ரிவைஸ் பண்றேன், மறுபடியும் நான் ரிவைஸ் பண்றேன். ஸோ ஒவ்வொரு முறையும் நாம அதை சொல்லும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று, கடந்த காலம் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ரெண்டாவது, அவர்கள் அப்படித்தான் பேச வேண்டும், அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருப்பது என்பது நடக்காத விஷயமாகும். ஸோ இது ரெண்டு பத்தியும் நாம வந்து பேசும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா?
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து மனசுல நிறைய விஷயத்த அடக்கி தேக்கி வச்சிருக்கேன், நான் அதெல்லாம் வெளியில கொட்டிடணும், அது கோபமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன்னா அது நல்லது கிடையாது, மனசுல இருந்து கொட்டிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ ஆயிடுவேன், நம்ம பாஸ்டா நினைச்சு அதை வந்து இப்ப பிரசன்ட்ல வந்து சொல்றதால ஒரு யூஸும் கிடையாது, இன்னைக்கு என்ன நடக்க போகுது அதுலதான் நம்ம கவனம் அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த பாஸ்ட பத்தி பேசுறது விடுறது இல்ல.
நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிமிஷம் இந்த நிகழ்காலத்துல வந்து நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஸ்டெபிலிட்டி இருக்கு என்கிட்ட, ஆனா நானாகவே கடந்த காலத்தினுடைய நிகழ்ச்சியை நினைவுக்கு கொண்டு வந்து அதை நினைக்கிறதுனாலயோ இல்ல மற்றவங்க கிட்ட பேசுறதுனாலயோ நானே என்னுடைய மகிழ்ச்சியை வந்து குறைத்து விடுகிறேன், என்னுடைய மனசு மேலும் கீழுமா ஆயிடுது,
ஒரு சலனம் அப்படின்றது வந்து தானா ஏற்பட்டுடுது.
சோ நாம என்ன உணரணும் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் என்னுடைய சக்தியை உபயோகப்படுத்துகிறது இல்லையா. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது கடந்த காலம் அப்படின்னா அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கும், நம்ம நாலு பேருக்கு போன் பண்ணி அதை சொல்லுவோம் இல்லையா, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் வந்து அதைய பத்தி பேசுவோம், இப்படி எல்லாம் நடந்துடுச்சு, இப்படி எல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க, இப்படி எல்லாம் வந்து பேசிட்டாங்க அப்படின்னு நாம மறுபடியும் அதை வந்து டிஸ்கஸ் செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நான் அந்த கடந்த காலத்தினுடைய அந்த சம்பவத்தினுடைய வலியை உணர்கிறேன், வேதனையை உணர்கிறேன். சோ அதன் மூலமாக என்னுடைய கடந்த காலத்தை நிகழ்காலமாக்குகிறேன், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் என்னுடைய சக்தியை தேவையின்றி வீணாக்குகிறேன். இப்ப என்னுடைய சக்தி என்பது எவ்வளவு முக்கியம், இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது என்னுடைய எண்ணம் என்பது சக்தி. ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஒன்று வந்திருக்கு, ஒவ்வொரு முறை நான் பேசும்போதும் என்னுடைய சக்தி என்பது வீணாகிறது, ஏனென்றால் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ஒரு விழிப்புணர்வு வரும்பொழுது நாம வந்து எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவோம், சரி நடந்தது நடந்துடுச்சு, இதை பத்தி நாம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதை பற்றி நாம் நினைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அதையே நினைச்சு ஒவ்வொரு முறையும் அந்த வலியை அனுபவம் செஞ்சிட்டு இருக்கோம். நாம மகிழ்ச்சியா தான் இருக்கோம், என்னுடைய மனம் சீரான நிலையில் தான் இருக்கிறது, ஆனா நானாகவே ஏதோ ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து அந்த வலியை நான் தான் உருவாக்குகிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த கடந்த காலத்தினுடைய அந்த வலியையும் வேதனையும் அப்படியே வச்சுக்கிறதுனாலையும், அந்த சூழ்நிலைகளையும் அந்த மனிதர்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதனாலும் நமக்கு அதுல இருந்து ஒரு பாடம் கிடைக்குது, அடுத்த முறை நாம வந்து அவங்களை பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட பேசும்பொழுது நம்ம கவனமா இருப்போம், அதுதான் நமக்கு கிடைக்கிற பாடம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த கடந்த கால அந்த நினைவின் மூலமாக அந்த வலியை இப்ப கொண்டு வந்து என்னுடைய நிகழ்காலத்தை நான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்.
நான் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இப்ப மறுபடியும் நான் அவங்களையே பார்க்கும் பொழுது நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச எனக்கு ஒரு லெசன் ஃபர்ஸ்ட் திங், ரெண்டாவது வந்து இனிமே மறுபடியும் அவங்க கிட்ட நான் அதே மாதிரி ஏமாறாம இருக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு பாதுகாப்பு கவசம். அப்ப அது கரெக்ட் தானே?
நாம வந்து பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நாம என்ன பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பாடத்தை நான் கத்துக்கிறது அப்படின்றது நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம், அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ அது தெரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்த முறை நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது இல்ல பாடம். நம்முடைய பாடம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படின்னா, நம்முடைய கவனம் முழுவதும் நம்ம மேல இருக்கணும். ஓகே, நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். போன தடவை அவங்க செஞ்ச ஒரு காரியத்தினால என்னுடைய எதிர்பார்ப்பினால எனக்கு ஏமாற்றம் கிடைச்சது, அந்த ஏமாற்றத்தினால் நான் எனக்கு வலியையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் மனவேதனையையும் நான் உண்டாக்கி கொண்டேன். இன்று அவர்களை நான் சந்திக்கிறேன், அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்துட்டு அதுல இருக்கிற மனவேதனையோ துக்கத்தையோ நான் வந்து அனுபவம் செய்யக்கூடாது. அந்த சமயத்துல நான் வீக்கா இருந்தேன், அதனால அது என்னை பாதிச்சது. ஆனால் இப்போது என்னை நான் தயார் செய்து கொள்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மனிதர்கள் எனக்கு முன்னால் வந்தாலும் சரி, அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, இன்று என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்பது இப்படிதான் இருக்கும். அதனால் நான் பாதிக்கப்பட மாட்டேன், எனக்கு நானே வலியை உருவாக்க மாட்டேன், என்னுடைய மனதின் நிலை என்பது இன்று சீராக இருக்கிறது, எனக்கு சக்தி என்பது இருக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, என்னை சுற்றி இருக்கிற சீதோஷ்ண நிலைகள்ல மாற்றம் வரலாம். சீதோஷ்ண நிலை வந்து மாறுவதற்கு முன்னால் என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளுகிறேன். அதே சூழ்நிலை மீண்டும் வருகிறது, அதே மனிதர்கள் என் முன்னால் வருகிறார்கள். ஆனால் போன தடவை நான் வீக்கார்ந்த பாதிக்கப்பட்டேன், ஆனா இன்று நான் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறேன். இப்போ அதே சூழ்நிலை வருது, அதே மனிதர்கள் வருகிறார்கள், சீதோஷ்ண நிலையின் மாற்றம் ஏற்படுகிறது, ஆனால் எனக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இதுதான் எனக்கு நான் புகட்டுக் கொள்ளுகின்ற பாடம், இதுதான் நான் கற்றுக்கொள்ளுகின்ற வழி. மற்றவர்களை பற்றி கற்றுக்கொள்வது என்பது பாடம் கிடையாது. நேற்று நீங்க நல்லா பேசல, ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா பேசுவீங்க, ஆனா வேறொருவர் நன்றாக பேச மாட்டார்கள். இப்படி நான் எத்தனை பேரை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நிலை என்பது என்னாகும்? என்னுடைய கவனம் முழுவதும் மற்றவர்களின் மீது இருக்கும் பொழுது, அவர்களுக்கு ஏற்றாற் போல நான் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது, அவர்களுக்கு ஏற்றாற் போல நான் பாதிப்புக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய மகிழ்ச்சி என்பது நிலையாக இருக்க,
மனநிலை ஒரே நிலையில்
இருக்கு. சோ என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளுவது, எனக்கு ஒரு லெசன் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதே சம்பவம் மறுபடியும் நிகழ்ந்தாலும் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றேன், எப்படி நான் அதை எதிர்கொள்ள போகிறேன், அதுதான் எனக்கு கொடுத்துக்கிற லெசன். நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில சம்பவங்கள்ல நமக்குள்ள ஒரு ரணம் என்பது ஏற்பட்டிருக்கு, ஒரு கசப்பான அனுபவம் என்பது ஏற்பட்டிருக்கு. அதை நாம திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது பிரசன்ட்ல நாம வலியை உணர்வு செஞ்சுட்டே இருக்கும். இந்த வலியிலிருந்து நாம் மீளணும் அப்படின்னா நான் அதை முழுவதுமாக மறக்கணும். அப்பொழுதுதான் என்னுடைய நிகழ்காலம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். நாம வந்து கடந்த காலத்தினுடைய நினைவுகளை வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும்பொழுது அந்த நிகழ்காலத்தினுடைய பாதிப்பு என்னுடைய எதிர்காலத்தையும் ஏற்படுத்தும். எப்படின்னா, நேற்று வந்து என்கிட்ட ஒருத்தர் சரியா பேசல, இன்றைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு முடிவோடு அந்த கடந்த காலத்தினுடைய பாதிப்புல நான் இருக்கேன். அப்போ எனக்குள்ள என்ன ஆகும்னா, என்னை நான் தயார் செஞ்சுக்காம அவங்க கிட்ட நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களை பற்றியான எதிர்மறை எண்ணங்களை நான் உருவாக்குவேன். சோ அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ன ஆகும்னா அவங்களை சென்று அடை. மீண்டும் அந்த சந்திப்பு நடக்கும் போது என்ன ஆகும்னா, இவங்க இப்படிதான் பேசுவாங்க, இவங்க பேசுகிற முறை என்பது சரியில்லை, இவங்க வந்து என்ன ஹர்ட் பண்றதுக்காகவே இப்படி பேசுவாங்க அப்படின்னு நாம வந்து உள்ள உருவாக்கி இருக்கிற அந்த எண்ணம் அவர்களை போய் அடைந்து விடும்.
ஏதாவது ஒரு தப்பு யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதே தப்பு அவங்க எப்ப செய்வாங்க, எப்ப அவங்கள சுட்டி காட்டலாம் அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க. அது கூட ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா?
அவங்க அப்படிதான் அப்படின்னு நாம முடிவு செஞ்சு வச்சிருக்கோம், அவங்க அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அந்த எண்ணத்தை உருவாக்குகிறேன். அந்த எண்ணம் அவர்களை போய் அடைகிறது. மீண்டும் நான் அவர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய பிஹேவியர் வந்து அந்த எண்ணத்தினுடைய ஆதாரத்துல தான் இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, கடந்த காலத்தினுடைய நிகழ்ச்சியால் நிகழ்காலத்தையும் நான் வந்து ஸ்பாயில் பண்றேன். நிகழ்காலத்தில் நான் உருவாக்குகிற அந்த எண்ணங்கள் உணர்வுகள் என்னுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கிறது. அப்ப இந்த உறவு என்பது என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த உறவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா,
அதுவும் ஏதோ ஒரு விதமான
எதுவுமே வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யல. சோ கசப்பான அனுபவங்களா இருந்தாலும் சரி, மன வேதனை கொடுக்கக்கூடிய அந்த அனுபவங்களா இருந்தாலும் சரி, அதுலேருந்து நாம மீளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி முழுவதுமாக அதை மறந்து விடுவது. அதே மனிதர் என் முன்னால் திரும்பவும் வந்தால் கூட எனக்கு அது நினைவுக்கு வரக்கூடாது. அப்போதுதான் நான் வந்து நிகழ்காலத்துல வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த சூழ்நிலைகளும் வந்து திரும்பவும் வந்துகிட்டேதான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமா எவ்வளவோ நாம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த உலகத்துல பல விதமான மனிதர்கள் வருவார்கள், பல விதமான சூழ்நிலைகள் வரும். ஒரே ஒரு விஷயம் தான் நாம செய்ய முடியும்,
என்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, நான் எப்படி ரெஸ்பான்ஸ் செய்யணும் அப்படின்றத நான் தயார்படுத்தி வைத்துக் கொள்வது, அது மட்டும்தான் நம்மால முடியும்.
நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் இதே மாதிரி நடக்கும், இதே ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ இப்போ நான் வந்து என்னுடைய தம்பிக்கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ சண்டை போடுறேன் அப்படின்னா நினைச்சு வச்சிருப்போம் இப்படிதான் அது நடக்கணும். சோ நான் எப்படி நினைச்சேனோ அதே மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நடக்கிற அந்த காட்சியை நாம என்ன செய்யறோம்னா, பல முறை ரீவைண்ட் செஞ்சு நமக்குள்ளேயே அதை போட்டு பாத்துக்கிறோம், அதை பல பேர்கிட்ட அதையே பேசுறோம், அதையே சொல்றோம். சோ நமக்குள்ள வந்து இவர் அப்படின்னா இப்படித்தான், இதைதான் பேசுவார் அப்படின்ற ஒரு உணர்வை எழுப்பி வச்சிருக்கோம். சோ எப்பொழுது இந்த ரெண்டு பேர் எதிரில் வந்தாலும் இவர்களுடைய உணர்வினுடைய தாக்கம் அவர்களுடைய எண்ணத்துல இருக்கும், அவர்களுடைய உணர்வின் தாக்கம் இவர்களுடைய எண்ணத்துல இருக்கும். இவங்க ரெண்டு பேர் எப்போ சந்தித்து கொண்டாலும் அந்த சின்ன அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும், அதே காட்சி உருவாகும், அதே மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படும். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட அப்படிதான் பேசுவாரு, அவரே வேறொருத்தர்கிட்ட வந்து வேற மாதிரியாக இருப்பார், ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். அது ஏன் அப்படின்னா, என்னுடைய உணர்வினுடைய தாக்கம் அவருடைய எண்ணங்கள். எந்த ஒரு சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த நேரத்துல எந்தெந்த காட்சி நடக்குதோ, சம்பவங்கள் நடக்குதோ, அங்கே அப்படியே முற்றுப்புள்ளி என்பதை வைத்து விடணும். அதனுடைய தாக்கம் என்னுடைய மனதின் மேல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய நிகழ்காலத்தினுடைய எந்த விதமான எண்ணங்களிலோ செயல்களிலோ சொற்களிலோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. சோ அவங்க அப்படி ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னா கூட நாம உடனே நம்முடைய ரெஸ்பான்ஸ் மேலதான் கவனம் இருக்கணும். நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறேன், எனக்கு வழியை யார் உருவாக்கினார், அவர்களா நானும்,
என்னுடைய எண்ணம்
நான் தான் உருவாக்கணும் இல்லையா. சோ நான் தான் அந்த வழியையும் போக்கணும். சோ நான் எப்போ உணர்றேனோ, நான் எனக்கு வழிய கொடுத்துக்க போறதில்லை, யார் என்ன பேசினாலும் என் மனது பாதிக்கப்பட போவதில்லை அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது, நான் என் மனதை தயார்படுத்தும் பொழுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது என்னை பொறுத்த விஷயம்.
இப்ப இதே கடந்த கால நினைவுகளோ இல்ல அந்த சம்பவங்களோ நினைவுக்கு வர்றது முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு வலி இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அந்த கடந்த கால வலியே எனக்கு நினைவுக்கு வருது. அது வரைக்கும் எனக்கு அந்த கடந்த கால நினைவு அப்படின்றது வராது.
நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா ஆக்சுவலா அந்த வலி அப்படின்றது டாப் லேயர்ல இருக்கு. அதனாலதான் நிகழ்காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உடனே இந்த வலியும் சேர்ந்து நினைவுக்கு என்பது வருது. மனசுக்குள்ள வந்து அந்த ரணம் அப்படியே ஆறாம இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது உங்களுக்கு மறந்து போயிடும். ஆனா 10 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை உங்களால மறக்கவே முடியாது. சோ இது வந்து சூழ்நிலையால் ஏற்பட்ட பாதிப்பு, மனிதர்களால் ஏற்பட்ட பாதிப்பு கிடையாது. நமக்குள்ள எவ்வளவு ஆழமான ரணம் காயம் என்பது இருக்கு அப்படின்றத வச்சுதான் அந்த நினைவுகள் வந்து மீண்டும் எழும். சோ இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிகளை மறக்கிறதுக்கு முயற்சிக்கிறதோ இல்ல மனிதர்களை மறக்கிறதுக்கு முயற்சிக்கிறதோ அந்த சம்பவங்களை மறப்பதற்கு முயற்சிக்கிறதோ செய்தாலும் கூட, அதை டெலீட் செஞ்சிட்டோம், அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டோம் அப்படின்லாம் சொன்னா கூட அது அப்பப்போ மேல வரும். அதாவது இட் இஸ் மோர் டு டூ வித் நம்மளுடைய மைண்ட். என்னுடைய மனசுல இந்த வலி இருக்கு, இதை நான் தான் வந்து பத்திரமா வச்சிட்டு இருக்கேன், இந்த வலியை ஏற்படுத்தினதும் நான் தான், இந்த வலியை நான் இவ்வளவு காலமாக வச்சிருக்கிறதும் நான் தான். ஒரு சில சமயம் இந்த கணவன் மனைவியினுடைய சண்டையில இல்ல ஒரு சிலருடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய அந்த சண்டையில கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன், இதுக்காக நான் உங்களை வாழ்நாள் முழுவதும்
மன்னிக்க மாட்டேன்
அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வலியை நான் மறக்க மாட்டேன், இந்த வலியை வாழ்நாள் முழுவதும் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம் இல்லையா. சோ வலிய மறக்கிறது அப்படின்னா என்ன, அந்த ரணத்தை ஆற்றுவது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வலியை நான் தான் ஏற்படுத்தி கொண்டேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வரும்பொழுதே இந்த வலியை ஆற்றுவதும் என்னுடைய பொறுப்பு. அதுக்கு நாம முயற்சி செய்யணும். இந்த வலி நான் உருவாக்கினேன், இந்தந்த காரணங்களுக்காக நான் உருவாக்கினேன், இப்படிப்பட்ட என்னுடைய நம்பிக்கைகளினால் இதை நான் உருவாக்கினேன், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளால் நான் உருவாக்கி கொண்டேன். இப்போது எனக்கு நானே கொடுத்து கொண்ட இந்த வலியை நானே முயற்சி செய்து நீக்குகிறேன், இந்த ரணத்தை இந்த காயத்தை நான் ஆற்றுகிறேன்.
அப்படி சொல்லும் போது என்னாகும்னா, நம்முடைய முயற்சியினால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாம அந்த வலி குறையும். அதற்கு நாம நம்முடைய சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, நம்முடைய நம்பிக்கைகள், பிலீஃப் சிஸ்டம்ஸ், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. அதனுடைய அடிப்படையில ஒவ்வொரு கேள்விக்கும் பதில், இதனாலதான் இப்படியாச்சு, இதனாலதான் இப்படியாச்சு அப்படின்னு நாமே நமக்கு சொல்லும் பொழுது, நம்மை நாமே தேற்றிக் கொள்ளும் பொழுது, நம்மை நாமே மன்னிக்கும் பொழுது, அந்த வலி என்பது முழுவதுமாக ஆறிவிடும். எப்போ அந்த வலி போயிடுச்சோ அப்பவே எனக்கு அந்த சூழ்நிலைகள், சம்பவங்கள், மனிதர்கள் எல்லாமே மறந்து போயிடும். அது மீண்டும் வரும்பொழுதும் எனக்கு அந்த வலி என்பதும் ஞாபகம் இருக்காது, அந்த வலி என்பது மீண்டும் ஏற்படும். இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தியானத்துல.
இந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த வந்து கசப்பான அனுபவங்கள், அந்த நினைவுகள் எதுவா இருந்தாலும் மனசுல இருந்து வெளியேற்றி அனுப்பிடணும், நீக்கிடணும் அப்படின்னு சொன்னீங்க. இதை எப்படி வந்து மனசுல பதிச்சு அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த கசப்பான நினைவுகளை வெளியேற்றது அப்படின்றது தியானம் மூலமா நம்ம இப்ப அனுபவம் செய்வோம் சிஸ்டர்.
ஓம் சாந்தி. சௌகரியமான நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று வரை பல விஷயங்களை பிடிவாதமாக பிடித்து வைத்திருக்கிறோம். சூழ்நிலைகள், மனிதர்களின் நடவடிக்கைகள் மறக்க முடியாமல் இருந்தோம். இன்று வரை மனிதர்களால் தரப்பட்ட அந்த வலியை மனதிற்குள் விடாப்பிடியாக வைத்திருந்தோம். அந்த சம்பவங்களை இப்போது கொண்டு வந்தால் கூட அந்த வலியை என்னால் உணர முடிகிறது. இன்று இந்த நொடியில் எனக்கு நானே உறுதி செய்கிறேன், இனி எனக்கு நான் இந்த வலியை தரப்போவதில்லை, எனக்குள் அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது, நான் என்னுடைய மனதின் நிலையை மிகவும் சீரான நிலையில் வைத்திருக்கும் சக்தி வாய்ந்தவன், இந்த வலியை வேதனையை எனக்கு யாரும் தரவில்லை, இதை நான் தான் உருவாக்குகிறேன். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்ததுமே நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை, என்னை நானே மன்னிக்கிறேன். ஏனெனில் இது நாள் வரை இந்த வலியை கொடுத்து கொண்டிருந்தது நான் தான். எனக்கு நானே ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னுடைய மனதின் நிலை என்பது என் கையில்தான் இருக்கிறது. இவ்வளவு காலமாக எனக்குள் நான் புதைத்து வைத்திருந்த அனைத்தையும் விட்டுவிடுவது இன்று மிகவும் சுலபமாகிவிட்டது. யாரும் எப்போதும் எனக்கு வலியையும் மனவேதனையையும் தரவில்லை என்று எப்போது நான் உணர்கிறேனோ அந்த நிமிடமே அந்த வலியை என்னால் விட்டுவிட முடியும். இப்போது நான் மிகவும் சுதந்திரமாக உணர்கிறேன், சக்திசாலியாகவும் உணர்கிறேன். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி